இரண்டு ராஜாக்கள் அத்தியாயம் 6. தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தார் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. நாங்கள் யோர்தான் வரை சென்று அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு மரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன், போங்கள் என்றான். அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியார்களாகிய எங்களுடன் வரவேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோடு கூட போனான். அவர்கள் யோர்தான் நதியருகில் வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு மரத்தை வெட்டி வீழ்த்தும்போது கோடரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று சத்தமிட்டான். தேவனுடைய மனிதன், அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்தபோது, ஒரு கிளையை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்கச் செய்து அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக போர் செய்து, இந்த இடத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் வேலைக்காரர்களோடு ஆலோசனை செய்தான். ஆகிலும் தேவனுடைய மனிதன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி, இன்ன இடத்திற்கு போகாதபடி எச்சரிக்கையாயிரும், சீரியர்கள் அங்கே வருவார்கள் என்று சொல்லச் சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனிதன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன இடத்திற்கு மனிதர்களை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேக முறை தன்னை காத்துக்கொண்டான். இந்த காரியத்தால் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி, அவன் தன் இராணுவ அதிகாரிகளை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவிற்கு உளவாளியாக இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். அப்பொழுது அவனுடைய அதிகாரிகளில் ஒருவன், அப்படியில்லை என் எஜமானாகிய ராஜாவே, நீர் உம்முடைய படுக்கையறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலிலிருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். அப்பொழுது அவன், நான் மனிதர்களை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் இரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் இரவிலே வந்து பட்டணத்தை சூழ்ந்து கொண்டார்கள். தேவனுடைய மனிதனின் வேலைக்காரன் அதிகாலையில் எழுந்து வெளியே புறப்படும்போது, இதோ இராணுவமும் குதிரைகளும் இரதங்களும் பட்டணத்தை சூழ்ந்து கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை விட நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் செய்து, யெகோவாவே, இவன் பார்க்கும்படி இவனுடைய கண்களை திறந்தருளும் என்றான். உடனே யெகோவா அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் இரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அவர்கள் அவனிடத்தில் வரும்போது எலிசா யெகோவாவை நோக்கி விண்ணப்பம் செய்து, இந்த மக்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாக செய்தார். அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி, இது வழி அல்ல, இது பட்டணமும் அல்ல, என் பின்னே வாருங்கள், நீங்கள் தேடுகிற மனிதனிடத்திற்கு நான் உங்களை வழி நடத்துவேன் என்று சொல்லி அவர்களை சமாரியாவுக்கு அழைத்து கொண்டு போனான். அவர்கள் சமாரியாவிற்கு வந்தபோது எலிசா, யெகோவாவே, இவர்கள் பார்க்கும்படி இவர்களுடைய கண்களை திறந்தருளும் என்றான். பார்க்கும்படி யெகோவா அவர்களுடைய கண்களை திறக்கும்போது, இதோ இவர்கள் சமாரியாவின் நடுவே இருந்தார்கள். இஸ்ரவேலின் ராஜா அவர்களை கண்டபோது எலிசாவை பார்த்து, என் தகப்பனே, நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று கேட்டான். அதற்கு அவன், நீர் வெட்ட வேண்டாம், நீர் உம்முடைய பட்டயத்தாலும் உம்முடைய வில்லினாலும் சிறைப்பிடித்தவர்களை வெட்டுகிறீரோ? இவர்கள் சாப்பிட்டு குடித்து தங்கள் எஜமானிடத்திற்கு போகும்படி அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு முன்பாக வையும் என்றான். அப்பொழுது அவர்களுக்கு பெரிய விருந்து செய்து அவர்கள் சாப்பிட்டு குடித்த பின்பு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் தங்களுடைய ஆண்டவனிடத்திற்கு போய்விட்டார்கள். சீரியர்களின் படைகள் இஸ்ரவேல் தேசத்திலே அதற்கு பிறகு வரவில்லை. இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகையிட்டான். அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. ஒரு கழுதையின் தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்ப்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் வரை அதை முற்றுகையிட்டார்கள். இஸ்ரவேலின் ராஜா மதிலின் மேல் நடந்து போகும்போது ஒரு பெண் அவனைப் பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய என் ஆண்டவனே, உதவி செய்யும் என்றாள். அதற்கு அவன், யெகோவா உனக்கு உதவி செய்யாதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உனக்கு உதவி செய்ய முடியும்? களஞ்சியத்திலிருந்தா, ஆலையிலிருந்தா என்று சொல்லி, ராஜா மேலும் அவளைப் பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், இந்த பெண் என்னை நோக்கி, உன் மகனைத் தா, அவனை இன்று சாப்பிடுவோம், நாளைக்கு என் மகனை சாப்பிடுவோம் என்றாள். அப்படியே என் மகனை வேக வைத்து சாப்பிட்டோம். மறுநாளில் நான் இவளை நோக்கி, நாம் உன் மகனை சாப்பிட அவனைத் தா என்றேன். அவள் தன் மகனை ஒளித்து வைத்து விட்டாள் என்றாள். அந்த பெண்ணின் வார்த்தைகளை ராஜா கேட்டவுடனே, மதிலின் மேல் நடந்து போகிற அவன் தன் உடைகளை கிழித்து கொண்டான். அவன் உள்ளே சணல் ஆடையை அணிந்திருக்கிறதை மக்கள் கண்டார்கள். அவன், சாப்பாத்தின் மகனாகிய எலிசாவின் தலை இன்றைக்கு அவன்மேல் இருந்தால், தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்யக்கடவர் என்று சொன்னான். எலிசா தன் வீட்டில் உட்கார்ந்திருந்தான். மூப்பர்களும் அவனோடு உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது ராஜா ஒரு மனிதனை தனக்கு முன்னே அனுப்பினான். இந்த ஆள் எலிசாவினிடத்திற்கு வருவதற்கு முன்னே அவன் அந்த மூப்பர்களை நோக்கி, என் தலையை வெட்ட அந்த கொலைபாதகனுடைய மகன் ஆள் அனுப்பினான். பார்த்தீர்களா? அந்த ஆள் வரும்போது நீங்கள் அவனை உள்ளே வரவிடாமல் கதவை பூட்டி போடுங்கள். அவனுக்கு பின்னாக அவனுடைய எஜமானின் காலின் சத்தம் கேட்கிறது அல்லவா என்றான். அவர்களோடே அவன் பேசிக் கொண்டிருக்கும்போது அந்த ஆள் அவனிடத்தில் வந்து, இதோ இந்த பொல்லாப்பு யெகோவாவால் உண்டானது, நான் இனி யெகோவாவுக்காக ஏன் காத்திருக்க வேண்டும் என்று ராஜா சொல்லுகிறார் என்றான்.